மனிதர்கள் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்களை பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. மனிதர்கள் என்று சொன்னால் அசுத்தமாயினாலே இந்த உடம்பை பண்ணி தந்திருக்கிறான். அசுத்தமாய் என்று சொன்னால் முழுவதும் அசுத்தம்தான். அது தத்துவங்கள் 36 குற்றமுடையதே, 36 தத்துவங்களுமே குற்றமுடையது. அதனாலே அவன் என்னமா இருக்கான, தத்துவங்களை கடந்து இருக்கிறான். தத்துவங்களை கடந்து இருப்பதனாலே அவனுக்கு குற்றம் இல்லை. தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருப்பதனாலே நமக்கு நாம செய்த ஒரு புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு நமக்கு சரீரத்தை கொடுக்குறார். புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு சரீரம், சுத்தமாயிலே சரீரம், சுத்தாசுத்தமாயிலே சரீரம், அசுத்தமாயிலே சரீரம். அதை சுந்தரமுர் சுவாமிகள் அழுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன் என்று பாடுகிறார். அதனாலே அசுத்த தத்துவமாயிருக்கிற பிரதி முதலாக புருட தத்துவ ஈராக உள்ள 24 தத்துவமும் ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம். அதுக்கு மேலே இருக்கிற வித்யாதத்துவ ஏழும் சுத்தா சுத்தம். அதுக்கு மேலே இருக்கிற சிவதத்துவ அஞ்சும் சுத்தம். சுத்தம் அது அஞ்சும். அதில் தான் அவர் வங்கி தங்கி இருந்து அருள் பண்ணுகிறாராம். அதுக்கு கீழே இருக்கிற சுத்தா சுத்தம் அந்த சுத்த தத்துவ வித்யா தத்துவத்தை அந்த சுத்தா சுத்த தத்துவத்தை இயக்க, சுத்தா சுத்த தத்துவம் இந்த அசுத்த தத்துவத்தை இயக்குவது. அப்படிப்பட்ட அசுத்த தத்துவமாயிருக்க பிருதிவி அப்பூதேயு வாயு ஆகாயம் வாக்கு பாதம் பாணி பாயு ரூபத்தம் மெய்வாய்கண் மூக்கு செவி அது ஞானேந்திரியம் மனம் புத்தி சித்த அகங்காரம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்த் ஆக 24. இந்த 24 அசுத்த தத்துவம் பிருதிவி அப்பூத்தேயு வாயு ஆகாயம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி வாக்கு பாதம் பாணி பாயிரு 24 மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆக 24. இந்த 24 அசுத்தது. இதெல்லாம் தத்துவங்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் தத்துவங்கள் சொல்றது. அதனால இந்த அசுத்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உதவியாகவும் இருக்கிறது, உபத்திரமாகவும் இருக்கு. அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா உதவியா தெரியும். அந்த தத்துவங்களை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாமே அப்படித்தானே. இப்ப வீடு நமக்கு உதவியா இருக்குது. அது குப்பை கூட முதலான மற்ற இதுகள்லாம் இருந்தா அது உபத்திரம். அது சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா அது உதவியா இருக்குது. அதே போலதான் இந்த வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணலன்னா அசுத்தம் விளங்குதா. இது மற்றைய பிராணிகளுக்கு இல்லை. அதுதான் ஒரு ஆச்சரியம். யானை குதிரை ஆடு மாடு நாய் கோழி முதலான எந்த பிராணிகளும் இந்த வேலையெல்லாம் இல்லை. உடம்பை சுத்தம் பண்ணிக்கிற வேலை கிடையாது. அது பாட்டு சுத்தமாகவே இருக்கு, சுத்தமாகவே இருக்கு. நமக்கு இந்த 6வது அறிவை கொடுத்துருக்குற அம்பாரு. அதனால நான் இப்படித்தான் கொடுப்பேன், நீ அந்த அறிவை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டுறா அப்படின்ட்டு. அதனால காலையிலே மலசல விசர்க்கத்திலிருந்து மற்ற புறச்சுத்தி முதலானது அத்தனையும் நீரினாலே அமையும். அதுக்கு விதிகள் சொல்றாரு நிறைய. அது அந்த விதிப்படி எல்லாருமே நடக்க இயலாது. எல்லாருமே அந்த மாதிரி நடக்க இயலாது. ஆகவே அப்படி அந்த உடம்பை செய்கின்ற சுத்திக்கு புறச்சுத்தின்னு பேரு. புறந்தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்படி நீரினாலே புறச்சுத்திகளை முறையாக செய்வது. அதற்கு மேலே தந்த சுத்தின்னு சொல்றார். தந்த சுத்தின்னு சொல்றார். அந்த தந்த சுத்திங்கிறது எப்படிப்பட்டது என்று கேட்டால், தந்தத்தை சுத்தி பண்ணுவது, பல் விளக்குதல். அது பல் விளக்குதல் இப்ப ரொம்ப நாகரிகம் குறைஞ்சு போச்சு, அநாகரிகமா போச்சு. பல் விளக்க புகுந்தால் எந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்கு தீர்த்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல நின்று பக்கத்துல நின்று பல்ல துளக்கி விட்டு வாய குப்பில சுத்தம் பண்ணிக்க வேணும். அது கிழக்கு முகமாக நின்று பல் துளக்க வேணும் என்பது விதி. அது தந்த காஷ்டத்தினாலே பல் துளக்குவது முன்ன காலங்கள்லாம். தந்த காஷ்டம்னா வந்து ஆளும் வேலும் பல்லு குருதி அந்த மாதிரி ஆலம் வேல் கருவேலம் குச்சி அதுக்கு மேலே வெப்பம் குச்சி இதில் சொல்கிறாருன்னா பல. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதது. அதெல்லாம் இப்போல்லாம் ப்ரெஸ்ஸாக போச்சு, எல்லாம் ப்ரெஷராக போச்சு. அதனாலே அதெல்லாம் ஒத்து வராமல் இருக்கும். ஆகையினாலே முடிந்தவரையும் தந்த சுத்தி எப்படி என்று கேட்டால், ஒரே இடத்துல நின்று அந்த இடத்துலயே பல்ல துளைக்கு சுத்தம் பண்ணி கொள்ளணும். வெகு பேர் விளக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே போய்கிட்டே வந்துகிட்டு இருப்பான், பார்த்தா அசுத்தமா இருக்கும். பெண்கள் எல்லாம் கூட என்ன பண்றான்னா பேசிக்கிட்டே விளக்கிக்கிட்டே அந்த பயங்கரமா இருக்கும், பார்க்க சகிக்க முடியாம இருக்கும். அதோட அதான் பேச்சுகள் வார்த்தைகள் தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையும் பண்றாங்க. இப்படி எல்லாம் இல்லாம செய்வர்களாக இருப்பவர்கள் நாம் இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு செய்வோம், எல்லாவற்றிலும் செய்வமா இருக்க வேணும். அதனால பல் துளக்குது என்றால் ஒரு இடத்துல நின்று கிழக்கு முகமாக நின்று பல் துளக்கி விட்டு அதால சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது. தந்த சுத்தி அது நிறைய சொல்றாரு. அந்த இதெல்லாம் நமக்கு செயலுக்கு ஊத்து வராது, நம்ம செயல்பாட்டுக்கு ஊத்து வராது. மகிழ்ச்சி எல்லாம் நிறைய சொல்றாரு, அதெல்லாம் நம்மளே படிக்கலாமே தவிர அந்த மாதிரி நடக்க முடியாது. அதனால இப்ப எந்த இதுல பல் விளக்கி உங்களுக்கு பழக்கமா இருந்தோ அதுல விளக்கிக்க வேண்டியதான், பல்லுக்கு கெடுதல் வராம விளக்குதா. அதனால எதுல பல் துளைக்கு பழக்கமாக இருக்கிறதோ அதுல, ஆனா அதிகபட்சம் உவர்ப்பு உள்ளதாக இருக்கணும், துவர்ப்பு உள்ளதாக இருக்கணும். அப்படி உள்ள பொடிகளால பல் துளைக்கி கொள்வது நல்லது. இந்த பிரச்சனைலாம் அவ்வளவு விசேஷமா தெரியல, அதெல்லாம் அவ்வளவு இதாக தெரியல, இது நமக்கு தெரியல. அதான் உலகத்துல அதிகமா புழங்குது, என்னமோ மை மாதிரி எடுக்கிறேன், எடுக்கிறா போட்டு அதுல பல்லு சுத்தமாகாது அதிகபட்சம். அது ஒரு மாதிரின்னு வச்சுக்கோ, அதை போட்டு அப்புறம் தேய்க்கணும், இந்த பிரசம் போட்டு தேய்க்கணும் இருக்கு. அதனால அதிகபட்சம் தந்த காஷ்டத்தினால விளக்குவது நல்லது. வேம்பு, கருவேலங்குச்சி, ஆலமிடுது, இவைகளால நல்லது. இதுல பல இது சொல்றாரு, அதெல்லாம் வந்து அதிகபட்சம் நமக்கு இயலாம இருக்கும். ஆகவே அப்படி தந்த காஷ்டத்தையும் காலையில அந்த மலசல சுத்தி இவைகளையெல்லாம் வந்து நாகரிகமாக செய்து கொள்ள வேண்டியது அப்படி அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு மேல ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் என்பது அவசியமானது, ஸ்நானம் என்பது அவசியமானது. அது சுகாதாரத்துக்கு நல்லது, அதற்கு மேல வழிபாட்டுக்கு புறம் தூய்மை. தூயாராய் ஐயுத்தி செய்து அகம்புறம் இரண்டின் நேயராய் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே புறத்தை சுத்தி செய்வது ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்காக 20 பாட்டும் திருவம்பாவை பாடியிருக்கிறார். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஒன்று சேர்ந்த பொங்கும் முடிவில் புகப்பாய்ந்து வாய்ந்தனம் சங்கஞ்சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் உங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் என்பது அது வந்து ஸ்நானத்தை குறிப்பது. அது ஸ்நானத்தை குறிப்பது என்று சொன்னால் வந்து புறந்தூய்மை அகந்தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மை இரண்டுக்கும் உதவுவதாக இருப்பது. ஸ்நானம் இடு புறந்தூய்மை எதற்காக செய்கிறோம் என்றால் அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை செய்வது, அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை. பெரும்புலர் காலை மூழ்கி, அது பெரும்புலர் காலை மூழ்கி புறந்தூய்மை, அப்புறம் அகந்தூய்மை, அகன் புறந்தூய்மை அகந்தூய்மைக்காக புறந்தூய்மை செய்தல். அது இல்லாவிட்டாலும் கூட எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணுவது முக்கியம். வழிபாடு உள்ளவனும் சரி இல்லாதவர்களும் ஸ்நானம் அவசியமாக. கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி, கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி. அதை குளிக்காம சாப்பிட்டாலே அது சாப்பிட மாதிரி இருக்காது. அதனால அதை பத்தி ஸ்நானத்தை சொல்றாரு. ஒப்பரே நாயினுக்கங்கு ஊனுடலின் மண் பூசி முப்பொழுதும் மூழ்கார் முயன்று, முப்பொழுதும் தசை உருந்திய சரீரத்திலே நவதுவாரத்தினும் புறப்படுவன மலமாதலால் அரம்பாவென்னு அருங்கையற்றார் கட்டி புலந்தோல் ஒருத்தங்கு புழுவெடுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை. ஒன்பது வாயிலையும் மலை ஒழுகுதில்ல, மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப்பலம் என்று வஞ்சனை செய்ய அருமையான சரீரம். ஆகையினாலே மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் ஒருத்த குப்பாயம் விடைந்தெலும் ஊத்தை மிக்கடுக்கு ஊரல் வீரிலில் நடக்கும் திருவாசன். ஆகையினால் சீவா இருந்து ஈ முய்த்து அழுக்குடு தெரியும் சிறு முடியும் என்னெல்லாம் திருவாசகத்தில் ஆசைப்பத்தில் சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சரீரத்தை ஸ்நானம் பண்ணும்போது மண் பூசி குளிக்க வேணுங்கிறார். பார்த்து அதுக்கு பதிலாக சோப்பு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, செம்மண்ணுக்கு பதிலாக. ஆனாலும் இந்த வில்வத்தினுடைய அடிமண் எடுத்து அதை ஒரு டப்பாவில் வச்சுட்டு குளிக்கும்போது கொஞ்சம் பூசி குளிச்சுட்டா அந்த கடமை சரியாக போயிடும். விளங்குதா? அது வந்து மலை அருகு. அப்படி மண் பூசியை சுத்தி பண்ணவில்லையானால் அவர் நாய்க்கு ஒப்பாவார்கள். மண் பூசி ஸ்நானம் பண்ணாதவர்கள் நாயினுக்கு ஒப்பாவார்கள் அப்படிங்கிறாரு. மலை அருகு, ஆற்றங்கரை, புண்ணிய பூமி, பிரம்ம விருட்சத்தின் அடி, பிரம்ம விருட்சம்னா அரசமரம், தருப்பையின் அடி முதலிய சுத்த ஸ்தானத்திலே எட்டங்குல அளவின் கீழே அசரமந்திரத்தினால கருகத்து கொண்ட மிருத்தியே ஸ்நானம் முதலியவற்றில் கூறியது. இந்த மாதிரி இடங்கள்ல எட்டங்குலத்துக்கு கீழே உள்ள மண்ணை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. குளிக்கும் போது கல் அதிகம் இல்லாம பார்த்து செழிச்சு வச்சுக்க வேண்டியது. கொஞ்சம் அப்படி உடம்புல பூசி குளிச்சுக்க வேண்டியது. இது சாஸ்திர விதி. இன்னும் மற்ற நூலொல்லி சொல்லுது, நிசிதனில் நீராடற்க, அதாவது இரவிலே வாரண ஸ்நானம் பண்ணாது ஒழிக. இரவிலே ஸ்நானம் பண்ணக்கூடாதுங்க. இரவிலே ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்தால் பண்ண வேணும். இதை விட இல்லையானால் பண்ண வேண்டியதில்லை. இரவுன்னா ஆறுல இருந்து காலையில் ஆறு வரைந்த இரவுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே விடியற் காலங்கிறது நாலு மணி வரையில இரவு. நாலு மணிக்கு மேலே தான் ஸ்நானம் பண்ணலாமே. நாலு மணி வரல இருந்தேன் 55 நாளைக்கு. அதனால இரவிலே ஸ்நானம் பண்ணாது ஒழிக. சந்திரகரகணவரின் ஸ்நானம் பண்ணுதலுமா, ஆனால் அந்த இரவில் சந்திரகரகணம் வந்தா அந்த கரகணம் முடிந்த பிறகு ஸ்நானம் பண்ண வேணும். அதற்கு மேல யஜ்யம் ஆசப்பிறப்பு மகப்பேறு என்பவற்றிலும் ராத்திரி ஸ்நானம் ஜெயப்பால் இருந்து தருக. அதனால ராத்திரியில குளிக்க வேண்டிய சில சமயங்களும் வரும். அவசியமா குளிச்சுட்டா அது செய்ய வேணும்னா அப்படித்தான் செய்ய வேணும். ஆக இரவில் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவசியமா பண்ண வேணும்னா பண்ணணும். இரவிலே நீர் எடுக்கும் முறைமை மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். பகல் எடுத்த நீர் நிசையிற் பானாதிக்காகும் பகலடாத அற்குறைப்பாம்பாங்கு. பகலில் எடுத்த நீரை இரவிலே பானம் பண்ணுதல் பாகம் பண்ணுதல் சிவபூஷ முதியவருக்கு குறித்தாகும். அதனால தீர்த்தத்தை பகலிலே எடுத்து கொடுத்து வைத்து எடுத்துக் கொள்ள வேணும். இரவிலே எடுத்த நீர் ஆகாது. அதனால பகலில் எடுத்து வைத்துக் கொண்ட நீர் தான் ராத்திரியிலே பருகுவதற்கு சிவபூஷைக்கு மற்ற பாகம் பண்ணுதல் சமையலுக்கு எல்லாமே பகலில் எடுத்த ஒரு நீர் தான் வந்து உரிமை. பகலில் எடாதவருக்கு உபாயம் சொல்லும். அப்படி பகலில் எடுக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ, சாயங்காலம் வரல ஆறு மணிக்கு தான் ஆபீஸ் இருந்து வந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு சொல்கிறாரு, காட்டி புனன்முன் கடலின் நீர் கொள் செம்பொன் காட்டியும் கொள் பொன்னுமிலா கால். அதாவது இரவிலே சலசமீபத்திலே விளக்கை காட்டி அவ்வொளியின் சன்னதியிலே நீர் எடு. விளக்கை காட்டிட்டு நீர் எடுக்கலாம். விளக்கு இல்லையாயில் பொண்ணை காட்டிடு. தங்கத்தை சங்கிலி அப்படி காட்டி விட்டு இருந்துகிட்டு அவர் நீர் எடுத்துக்க வேண்டியது. காட்டி விட்டு
நதியில தண்ணி எடுத்ததுனால
எல்லாம். ஆமா ஆமா. பொண்ணும் இலாக்கால் என்பது மேல் விருந்து இருக்கிறோட உச்சரித்து பொருள் உரைக்கப்படும். பொண்ணும் இல்லையாயின் 11 மந்திரங்களையும் வாயினாலே உச்சரித்து மூன்று தரம் பிராணாயம் பண்ணி இரவிலே சலம் எடுத்துருவான். அது நமக்கு ரொம்ப லுவாக பெறும். 11 மந்திரங்களை உச்சரித்து பிராணாயாமம் பண்ணிக்கொண்டு நீர் எடுக்கலாம். பிராணாயாமம் என்பது ஆயாமம் என தலை குறைந்து நின்றது. பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். தடுத்தல் ஆயாமம் தடுத்தல். அது ரேசகம் பூரகம் கும்பகம் என மூன்று பகுதியை உடைத்து அவற்றுள் ரேசகமாவது அகத்துள்ள அசுத்த வாயுவை புறத்தே கழித்தல். ரேசகம் எடுத்து உள்ளே நிறுத்தி கழிக்கிறோமா, உள்ளே இருக்கிற வாயு வெளியில் விடுறோம். கழித்தல் பூரகமாவது புறத்துள்ள சுத்த வாயுவினாலே என்ற மட்டும் சரீரத்தை நிறைத்துக் கொள்ளுதல். கும்பகமாவது கழித்தலையும் உட்கொள்ளலையும் ஒழித்து உள்ளே உள்ள வாயுவை தடுத்து நிறுத்தல். இது பிராணாயாமம். அதைத்தான் செய்கிறோம் பிராணாயாமத்தில். இந்த முறையில் கொளா நீர் ரத்தமீசனுக்கு அந்தனருக்கும் ஆகாதது. இந்த முறையில் கொளா நீர் ரத்தம் இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியவும் உருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமன் சொல்லுகையினால். இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியனவும், குளம் முதலியன மற்றைய தீர்த்த நிலைகளும் சரி முதலியனவும் உருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமன் சொல்லுகையினால் அது ஈசனுக்கும் அந்தனருக்கும் ஆகாது. ஆகையால் அது சிவருமானுக்கும் பிராமணருக்கும் ஆகாது. எனவே இந்த விதிப்படி எடுக்கஞ்சலம் ரத்தமாகாது, சுசி விரதம் என்பதாயிற்று. விருத்தராசனுடைய ரத்தமாயிருத்தல் பொழுது அடங்குதல் தொடங்கி விடிய ஐந்தே கால் நாளிகை வரைக்கும் என்றது. விடிய ஐந்தே கால் நாள்னா 54 நாளி 53 நாளிகை, அதாவது 3:30 மணி வரையிலும். விடியற்காலம் 3:30 மணி வரையிலும் 6 மணியிலிருந்து விருத்தராசனுடைய ரத்தமாக இருக்குமா அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதான் அவசியத்தின் போது அவசியத்தியமா அவசியமா இருந்தா தவிர்க்க முடியாது. ஸ்நானம் செய்வதற்கு அஞ்சிய வெளிப்படும் குற்றம் உணர்த்துகின்றார். குளிக்கிறதுக்கு பல பேர் கூசுவார்கள் அல்லவா, குளிக்கிறதுக்கு கூசுற ஆளு இருக்குது. அதனால அந்த ஆளுகளுக்கு சொல்றாரு, போர்க்கஞ்சும் பூபதி போல், போர்க்கஞ்சும் பூபதி போல் கீழ்ப்புகுவரே குளிர்ந்த நிற்கஞ்சும் மாதவரும். அது எப்படி என்று கேட்டா, யுத்தம் செய்வதற்கு அஞ்சுகின்ற அரசனை போல. யுத்தம் செய்வதற்கு அரசன் அஞ்சப்படாது, யுத்தம் செய்வதற்கு ராஜா பயப்பட்டு இருந்தா என்ன ஆகும். அரசனை போல சீதள ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணுவதற்கு அஞ்சுகின்ற பெருந்தவத்தினரும் நரகத்திலே விழுந்து உருகுவார்கள். அதனாலே சீதள ஜலத்தில குளிக்க பயப்படக்கூடாது. சீத புனலாடி சீற்றம்பலம்பு ஆடி, அருமையான பாட்டியா. சீத புனலாடி அப்புறம் என்ன பண்றது, சீற்றம்பலம் குளிச்சு போட்டு டிஃபன் சாப்பிடாது. குளிச்சு போட்டு என்ன பண்ணுன்னு, சீற்றம்பலத்தை பாடு. சீத புனலாடி சிற்றம்பலம்பாடு, இது உருவாக்கியம் பத்தாத. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சிற்றம்பலம்பாடுதல் அகச்சுத்தி. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சிற்றம்பலம்பாடுதல் அகச்சுத்தம். அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதனாலே சீதளசலம், சீதளம் குளிர்ந்த நீரிலே குளிக்க பயப்படக்கூடாதுங்கிறது. அது சரீரத்தை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டியதா. சரீரத்துக்கு ஒரு உபத்திரவம் காய்ச்சல் முதலியனா இருந்தா அப்படி செய்வ சொல்லியிருக்குன்னு காய்ச்சலோட போய் சேர்த்து பச்சை குளிக்கக்கூடாது வழங்குற. அதனால எல்லாமே சரீரத்தையும் அனுசரிச்சுக்கணும். என்ன நூல்களை படிக்கிறோம் என்றால் சமயோசித புத்தி, சமயோசித புத்தி, சரீர தர்மம், இருக்கின்ற சூழல் நிலைகள் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும், எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும். ஆகையினாலே அப்படி சீதள நீரில் குளிக்க அஞ்சக்கூடாது என்று பேசுகிறார். வியாதியாளர் ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்கொள்ளார் உணர்த்துகின்றார். ஐயா சீதள நீரில் குளிக்க சொல்லிட்டீங்களே, உடம்பு சௌரியம் இல்லாதவன் எப்படி சீதள நீரில் குளிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு வழி சொல்கிறேங்கிறார். அது எப்படி வழின்னு கேட்டால், பொன்னினை வெந்நீரத நீர் போட்டு அதனின் மூழ்க உடல் இன்னலுடையார் பிணிகள் நெய்ந்து, பிணிகளை சரீரத்திலே வியாதிகள் பொருந்த பெற்று அதனால் துன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள் உட்டணசலத்திலே பொண்ணை போட்டு அதிலே ஸ்நானம் பண்ணக்கிடவார்கள். அதில் உஷ்ணசலமாக இருக்கிற வெந்நீரிலே தங்கத்தை போட்டு அந்த நீரினால ஸ்நானம் பண்ணுவார்களாக சுடுதீர். ஏகாதச மந்திரத்தை மந்திரிக்க, மந்திரிக்க ஏகாதச மந்திரந்தனை பின் சந்தியினை செய்க தவறாது. அதன் பின் பதினோரு மந்திரங்களையும் உச்சரித்து பின் சந்தியாவந்தனத்தை தவறாது பண்ண கடவார்கள். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனமாகி அனுஷ்டானத்தை தவறாது பண்ண வேணும். ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடலாகாதாதலால் தவறாது என்றார். அனுஷ்டானத்துக்கு சந்தியாவந்தனம் விடப்படாது. சமையை ஒரு வேளையும், சமையை விசேடம் பெற்றவன் இரு வேளையும், நிர்வாண தீர்க்கக்காரன் மூன்று வேளையும், ஆச்சாரியம் நான்கு வேளையும் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஆகையினாலே ஒரு காலத்தை அனுஷ்டானத்தை விடப்படாதுங்கிறார். அதுக்கு மேலே எழுதுகிறாரு நாவலரு, ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடல் ஆகாததால் ஆகாததால் தவறாது என்றார். அதனாலே தவறாது செய்யணும். சந்தியாவந்தன் அனுஷ்டானம் பூசையே தவறாது செய்யணும். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சலாகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சலாகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஆதலினார் சீதத்துக்கு அஞ்சாது நீராடன் மாதவர்க்கு என்றும் வரம். அதனால் இப்படி வியாதியாளருக்கு மாத்திரமே உட்டணசல ஸ்நானம் விதிக்கையால் எக்காலத்தும் குளிர்கஞ்சாமல் நீராடுதலே பெருந்தவத்தினருக்கு சிறந்ததான். அது குளிக்கும்போது குளிரா தெரியும், இப்போ முள்ள முழுகும்போது முழுகிட்டா குளிரெல்லாம் ஒடிக்கிடும். முழுகிட்டா குளிரெல்லாம் ஓடி போய் குளிச்சா என்ன, எப்படி கங்கையில் குளிச்சா சரி. ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். குளிச்சுட்டு துவட்டுறது எல்லாம் சைவத்தில் உன்னோட வந்து மந்திர விதி இல்லாமல் முறை இல்லாமல் எதுவும் கிடையாது. எல்லாம் மந்திரத்தோடு கூடிய முறையோடு கூடிய செயல்களாக இருக்கும். தீட்சை பெற்று விட்டான்னு பெறாதவனுக்கு அது மிருகமும் அது ஒன்று தான். அது இஷ்டம் போல் குளிக்கும், இஷ்டம் போல் சாப்பிடும், இஷ்டம் போல் இருக்கும். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. இது பிராணிகளுக்கு அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. எந்த சடங்கும் கிடையாது, மந்திரம் கிடையாது, முறை கிடையாது. எப்படி வேணாலும் சாப்பிடுவான், எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவான், குளிக்காமையும் சாப்பிடுவான், எது வேணாலும் பண்ணுவான், முறையே கிடையாது. இதுக்கு வந்துட்டா இந்த முறையெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சைவ தீட்சையை பெற்றுவிட்டால் சைவ ஆசாரங்களை தெரிந்து கொள்ளணும். இதுக்கு சைவாசாரம்னு வேணும். அவன் பழையபடியே எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்க முடியாது, இருக்கப்படாது. இருந்தா இவன் பெற்ற தீட்சையினால பலன் இல்லை. வழங்குதா, இப்ப காலையில எல்லாரும் என்ன பண்றாங்க, காப்பி குடிக்க காப்பி குடிச்சுட்டு பல்லு வளர்க்குறேன். இல்லை பல்ல விளக்கிக்கிட்டு காப்பி குடிச்சா அதுக்குள்ள பசி வந்து மயக்கம் வந்து ஆஸ்பத்திரிக்கா போயிருவேன். அதான் ஐயா விளக்கிக்கிட்டு பெட்டிலே உட்காந்து குடி, பெட்டு காப்பி தான், பல்ல விளக்கிக்க பெட்டில உட்காந்துக்க குடி, நீ வேற சேருக்கு வெளியிடத்துல வர வேண்டாம், அது பெட்டு காப்பின்னு வச்சுக்கோ. அநியாயமா வேணும்னு பல்லு விளக்காம குடிக்கிறேன். என்ன சொல்றது, அதுக்கு மேல வேண்டாம். அதனால ஈரம் தோட்டுகளுக்கு முறைமை உணர்த்துகின்றார். குளிச்ச உடனே மாற்றுக மெய் நீர், மாற்றுக மெய், மெய்ன உடம்பு, நீர் உலர்ந்த வஸ்திரத்தின் உலர்ந்த வஸ்திரத்தினாலே உடம்பை ஈரத்தை மாற்றிக்கொள்ளவன், உலர்ந்த வஸ்திரத்தினால, காய்ந்த வஸ்திரத்தினாலே முதல் நாளே அந்த வஸ்திரத்தை துவைத்து போட்டு விடுவோமா, அந்த வஸ்திரத்தினால தூட்டி கொள்வது. மாற்றுதல் என்றும் வடு ஈரத்துயிலால் வத்திரத்து, ஈரத்துயிலால் மாற்றுதல் என்றும் வடு. சரீரத்தில் உள்ள ஈரத்தை துவைத்துலர்ந்த வஸ்திரத்தினாலே துவட்ட கடவர். ஈரவசரத்தினாலே தோட்டுதல் எப்போதும் குற்றமா, ஈரவசரத்தினாலே தோட்டம். சில வேளையில ஈரத்தினாலே தோட்டு முடியாக இருக்கும். அந்த நேரத்துக்கு சில வெளியில போயிருந்தோம், அந்த நேரத்துக்கு வேற வஸ்திரம் துவைத்த வஸ்திரம் இல்லை, அந்த வஸ்திரத்தை தண்ணியில் நினைச்சு புளிஞ்சு விட்டு அதே தோட்டி முடியா இருக்கும், இருக்கும்ல. ஆனா ஈரத்துணியில தோட்டக்கூடாது. ஈரத்துயில் நாயின் நாவுக்கு இணை, ஈரத்துயிலானது நாயினுடைய நாவுக்கு இணை. உடல் ஈரத்தை மாற்றும் இடம், அதனால ஈரத்துணியினால தோட்டக்கூடாது. அப்படி தோட்டினா அது நாய், நாயினுடைய நாவுக்கு சமானங்கிறார். ஈரவசரம் தரித்து கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்துன்னு குற்றமா. வெகு பேர் ஈரவேட்டியோட சாமி கும்பிடணும் நல்லதுன்னு சொல்றாரு இல்லையே, ஈரவேட்டியோடவே ஒத்த வேட்டியோட வேலையில துண்ட கட்டிக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஈரம்னா சுத்தமா அவன் நினைக்கிறது. ஈரவஸ்திரம் தரித்து கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்யணும், இக்குற்றங்கள் மீளவும் ஸ்நானம் பண்ணில் நீங்கும் என்பதையும். அப்படி பண்ணிட்டு மறுபடியும் குளிக்கணும். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, நித்திய கரும நெறியின் ஒரு நூல் சொல்லுதான். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, பலன் இல்லையா. வாரியின் மூழ்கிச் சுசியாவர், மறுபடி குளித்தால் அவர்கள் சுத்தமாவார்கள். ஈர துணியோடு அனுஷ்டானம் பூஜை முதலீடு செய்தால் சுத்தம் இல்லை, பலன் இல்லை, மறுபடியும் குளிக்கணுமா. காய்ந்ததோர் கோபணம் கை கொண்டு தரித்திடுக, காய்ந்த கலிங்கத்தினையுமே என்னும் திருக்குறளால் உணர்க. நைட்டிகனும் சன்னியாசியும் முற்றும் யாசகராய் வேறு வஸ்திரம் இல்லாதிருக்கில், வேறு வஸ்திரம் இல்லாமல் இருக்கில், நைட்டிகனும் பரமச்சாரியும் சன்னியாசியும் ஈரவஸ்திரத்துக்கு சூரிய குரூர மந்திரத்தினாலே உலர்ந்ததாக அபிமந்திரி, சூரிய மந்திரத்தினாலே ஈர துணியவே உலர்ந்ததாக பாவித்து, சூரிய மூல மந்திரம் இருக்குது அல்லவா, அந்த மூல மந்திரத்தை சொல்லி சூரியனிடம் காட்டி பஞ்சாச்சரத்தினாலே புரோச்சித்து, கவசத்தினாலே தலையில் போட்டு, மகர முத்திரை மகா முத்திரையும் தேன் முத்திரையும் காட்டி, அத்திரத்தினாலே தலையையும் இருதயத்தினாலே மற்ற அங்கங்களையும் துவட்டி குற்றமில்லை என்று. இவ்வளவு சிரமத்துக்கு உலர்ந்த வஸ்திரத்தை தோட்டிட்டா காபில ஸ்நானம் இது என்பது உணர்த்துகின்றார். காபில ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம், அது எப்படின்னு கேட்டா காபிலமா தானம் தலை தொடங்கி காலளவும் இரவு ஈரவுடை ஆற்று வட்டி நீ வியாதியினாலே ஸ்நானம் பண்ண மாட்டாதார். ஈர வஸ்திரத்தினாலே தலை தொடங்கி கால் வரைக்கும் துவட்டில் அது காபில ஸ்நானம் என்று சொல்லப்படும். அதனாலே உடம்பு அசௌக்கியமா இருக்கிறவர்கள் ஈர வஸ்திரத்தினாலே உடம்பை துவட்டி கொண்டா அதுக்கு காபில ஸ்நானம்னு பேர். அப்படி துவட்டி கொண்டு பூஜை பண்ணலாம். உடம்பு கொஞ்சம் கத கதப்பா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா நீ தண்ணியில குளிச்சா தொந்தரவா இருக்கும்னா குளிக்காதே. ஈர துணியினால தோட்டி இப்ப இது ஒரு வஸ்திரம் தரிக்கலாக காலங்கள் உணர்த்துகின்றார். இப்போ ஒத்த வயசியை கட்டிக்கிட்டே எல்லா வேலையும் பண்றாரு இல்லையா. அன்னைக்கு ஒரு ஆள் பார்த்து இடுப்புல துண்டும் பத்தல, அதை கட்டிக்கிட்டு பத்தியை பொறுத்துக்கிட்டே இல்லையா, ஒரு துண்டை இடுப்புல கட்டிக்க ஈர துண்ட ஆளு பெரிய ஆளு சந்தியாவந்தனம் செய்யும் போதும் நீராடும் போதும், நீராடும் போது இரண்டு வஸ்திரம், நீராடும் போது இரண்டு வஸ்திரம் வஸ்திரத்தை கட்டிக்கணும், அது மாதிரி துண்டை இடுப்புல கட்டிக்கொண்டு வஸ்திரத்தை ஒரு வஸ்திரமாக இருந்தால் அதை மடித்து கட்டிக்கொள்வது. பிரித்து கட்டி கொண்டா ரிட்டை ஆபிடுது அல்லவா, அப்படியும் செய்யலாம். ஆயினும் ஒரு துண்டு இடுப்புல கட்டி கொள்வது நல்லது. கிருஷ்ணாரம்பம் நீராடும் போதும் சந்தியாவந்தனம் செய்யும் போதும் செவ்வு செய்யும் போதும் ஒரு வஸ்திரம் தரிக்கலாகாது என்று அறிவு. அவசியமாக இரண்டு வஸ்திரம், எனவே இரண்டு வஸ்திரம் தரித்தல் வேண்டும் என்றாயிற்று. முடிந்த பொருளோடு ஒன்ற பவையின் மொழியாததனை முட்டின்று முடித்தல் என்னும் முத்தியால் போஷணம் பண்ணும் போதும் யோகம் புரியும் போதும் இரண்டு வஸ்திரமே தரித்தல் வேண்டும் என கொள்கிறோம். சாப்பிடும் போதும் ரெண்டு வஸ்திரம் இருக்கணுமா, சாப்பிடும் போதும் இரண்டு வஸ்திரம் இருக்கணுமா? வஸ்திரம் ரெண்டும் சுத்தமாய் கிளியாதனவாய் வெள்ளியனவாய் உலர்ந்தனவாய் இருக்க வேண்டும். நக்னனாயும் கௌவீரமாத்திரமுடையனாயும் ஊருகருவும் செய்யலாம். கௌவீர மாத்திரத்தோடும் கருமம் செய்யலாம். ஆக இரண்டு வஸ்திரம் தரிக்கணும், வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. இரண்டு வஸ்திரம் இருக்கணும். கூர்மாதனம் செய்யும் முறைமை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆதனம் ஸ்நானம் முதலானது முடிந்த பிறகு இருக்கை, அதை வந்து என்ன சொல்றாரு, ஆதனம் உட்கார்ந்து உண்டு பூஜை பண்ணுகின்ற ஆதனம். இருப்பை கருங்காலி வில்வாதியினார் செய்ய தருப்பணம்பூர் கூர்மாதனம். இருப்பை, இருப்பைன்னு ஒரு வகை மரம் இருக்கு, இருப்பை இருப்பைன்னு இருக்கு, இருப்பையாகவும் இருக்கலாம். அது கருங்காலி வில்வ முதலிய மரங்களினாலே கூர்மாதனத்தை கண்ணாடி போல செய்ய கடவுள். கூர்மாதனம் என்று சொன்னால் வந்து ஆமை போன்ற, பார்த்துருக்கிறீங்களா, அதே பார்த்துருக்கீங்களா, ஆமை போல வடிவம் இருக்கும், முகம் ஆமை போல இருக்கும். ஏன் ரெட்டு முளம் தான் வஸ்திரம்னா, ரெட்ட வேஷ்டி தான் அதிகபட்சம், அதுதான் முக்கிய காலங்களிலே பூஷா காலங்களிலாம் இரட்ட வஸ்திரம் தான் தெரியும். உன்னதம் நாலங்குலம், உன்னதம் நாலங்குலம் என்று உணர்ந்திடுக. பன்னிரண்டு என்று விரி வைப்பார். ஆசனத்துக்கு உயரம் நாலங்குலம் என்று அறிவு. இந்த ஆசனம் நாலங்குலம் உயரமாகும். விரிவை பன்னிரண்டு பார், விசாலம் பன்னிரெண்டு அங்குலம் என்று அறிவு. விசாலம் பன்னிரெண்டு அங்குலம், விசாலம்னா அகலம். முகமும் பதினான்கு முட்டி அளவிற்சி அகமதனுக்கு குக்குடி போலாக்கு. வாசனத்தின் முகத்தையும் கால்கள் நான்கையும் ஒவ்வொன்றும் முட்டியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ எவ்வளவு உண்டு அவ்வளவுனதாக முட்டி, முக்குடியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ அவ்வளவினதாக இது முட்டின்னு வேறு, இந்த அளவாக கால் அடி செய். அதனுக்கு அதனுக்குள்ளே குழி போல தோண்டும். அது குழி போல தோண்டும்னா அந்த அடியில் ஒரு பள்ளம் கொடுக்கறது, அந்த ஆதனத்துக்கு அடியில் லேசாக பள்ளம் கொடுக்குறது. கூர்மாதனை நீங்கள் பார்த்துருக்கலாம், சில இடங்கள் நீ பார்த்தியே பெரியவன, முன்னாடி ஆமை மாதிரி முகம் இருக்கும், இப்படி இப்படி வட்டமாக இருக்கும். ஆமை இருக்குல்லவா, ஆமையே தான் கூர்மம், கூர்மம் என்றால் ஆமை. சொல்லப்பட்ட முட்டிகளவாக செய்யப்படும் ஐந்து உறுப்புகளுக்கும் சுற்றுப்பெருமை ஏழங்குலமா. இதற்குரிய அங்குலம் மானாங்குலம் என்றது. இதுக்கு மேலே அனுட்டானத்துக்கு திக்கு நயமாக இரண்டு திருக்குறளாக நடத்துகின்றார். இப்படி ஆதனம் வந்து உங்களுக்கு நீளம் இரண்டு பங்கு, இருபத்தி நாலு அங்குலம், இருபது இருபத்தி நாலு அங்குலம், பன்னெண்டு அங்குலம் அகலம், முட்டி ஏழே நாலங்குலம் உயரம். போய் ஆசனம் வந்து இன்னும் வேறையும் சொல்கிறாரு. அதனால் ஆசனம் வந்து அதிகபட்சம் வந்து பலாப்பலகை, பலாப்பலகை தேக்கு, அப்புறம் மாம்பலகை, இவைகளிலே ஆசனம் அமைத்துக் கொள்வது நல்லது. பலாப்பலகை விஷயம் அதற்கு மேலே தருப்பையை விரித்துக் கொள்வது, தற்பாசனம் தற்பைய அந்த அளவுக்கு ஆசனமாக பின்னி அது மேலே உட்கார்ந்து செய்வது. அதுக்கு மேலே தூய வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது, பெண்மையான வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது. அது இந்த ஆசனத்தினாலே எந்த விதமான தொந்தரவு இருக்கப்படாது, உட்கார்ந்து இருக்கணும், சாவு சௌரியமாக இருக்கணும், தாராளமாக இருக்கணும், அழுந்தல் இருக்கப்படாது, உறுத்தல் இருக்கப்படாது. அந்த மாதிரி இருந்து கமடாதனத்தில் ஏவடவா நோக்கி திருந்திடவே நெய்தி செய். கமடாதனத்திலே கமடம் என்றாலும் கூர்மம் என்றாலும் ஒன்றுதான், கமடம்னாலும் ஆமைதான். இந்த கூர்மாதனத்திலே வடக்கு நோக்கி இருந்து அனுட்டானத்தை விதிப்படி பண்ணும், அனுட்டானத்தை வடக்கு நோக்கி இருந்தது பண்ணும். பூர்வ திசை நோக்கி புரியலுமா மற்ற ரெண்டா தார்வ முறை செய்க விதி என்னும். கிழக்கு நோக்கி இருந்து பூர்வ திசை நோக்கி ஆர்வம் உரை, அதனால கிழக்கு நோக்கி இருந்து செய்தலும் தகுந்த, அதனால காலையில கிழக்கு மாலையில வடக்கு, காலையில அனுட்டானம் கிழக்கு மாலையில வடக்கு. கிழக்கு நோக்கி செய்தால் புத்தியும், வடக்கு நோக்கி செய்தால் முத்தியும், கணக்கு நோக்கி செய்தால் புத்தி என்றால் இந்த உலோகத்து மலை, புத்தினா இந்த உலோகத்து மலை, புத்தி உள்ளவன் தான் இந்த உலோகத்திலையும் மலைக்க முடியும். வடக்கு நோக்கி செய்வது முத்திக்காக. கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரமினியிரே சுந்தரர், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம், அதனால காலையில கிழக்கு நோக்கி தான் விட்டாங்க. தெற்கு நோக்கி ஆசமனஞ்சியில் மீளவும் நீராடி சுத்தியாம், தெற்கு நோக்கி அரட்டாரம் பண்ணப்படாது, ஆசமனம் பண்ணப்படாது, மேற்கு நோக்கியும் செய்வதில்லை, வடக்கு கிழக்கு தான். பூஷை அனுட்டானம் நமஸ்காரம் எல்லாமே வடக்கும் கிழக்கு நோக்கி தான். அனுட்டானத்துக்குரிய சலம் உணர்த்துகின்றார், அனுட்டானத்துக்குரிய தீர்த்த இருக்குது வாறு தண்ணீர், நுரை குமிழி நுண்குழுவும் இல்லாத நீரார் கருமம்புரியை கடம், நுரையும் குமிழியும் நுண்ணிய புழுவும் இல்லாத சலத்தினாலே அனுட்டானம் பண்ணுதல் கடமையா. உம்மையால் வடித்து எடாத நீர், இழி குலத்தார் தீண்டிய நீர், கலங்கள் நீர், பாசி நீர், உவர் நீர், வெண்ணீர், பழ நீர், கூவ நீர் முதலியனவும் ஆகாவன கொள்ளும். அது சுத்த பாரத்தில் இருக்கும், இந்த மாதிரி நீர்கள் ஆகாது. அதிகபட்சம் தீச்சை பூசைக்கு தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுக்க வேணும், தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேணும், மற்றவர்களுக்கு கூடாது. ஆசமன விதி இரண்டு திருக்குறளார் உணர்த்துகின்றார். ஆசமனம் செய்க பவித்திரம் உண்டங்கையினால் ஆசமனம் உச்சிட்டம் உண்டு, தர்ப்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினாலே சுத்த ஆசமனம் பண்ணுக. கையால பவித்திரம் கையில தர்ப்பையினாலே அணிந்து கொள்வது, அதற்கு மேலே வந்து வெள்ளியினாலே தங்கத்தினாலே பவித்திரம் அணிந்து கொள்வது. விளங்குதா? இப்பவித்திரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? உனக்கு இருக்குதா பவித்திர மோதிரம் இருக்குதா? அதனால பவித்திரம் அவசியமா இருக்க வேணுங்குது. ஆமா, இந்த விரல்ல போனது தர்ச்சனின்னு வேறு, இந்த விரல்ல பவித்திரம். அது இந்த இங்க சீனிவாசன் இருந்தாரு, அந்த பவித்திர தர்ச்சனை ரெண்டுமே அவசியமா ஒரு 10 சூடி செஞ்சு கொடுக்கணுமே. முதல்ல ஒரு 5 சூடியை செய்யுங்க. தர்ச்சனி உனக்கு இருக்குதா? தர்ச்சனைக்கு வேலையே இல்லை, தர்ச்சனைய சுத்து மேல ஒரு பொறுப்பு உங்களுக்கு தெரியுமே, பவித்திரமும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் அவசியமா ஒரு 5 சூடி பண்ணணும்னா வெள்ளியில அவசியமா கட்டாயமா பண்ணிருங்க. அதுக்கு நாளைக்கே முயற்சி எடுத்துங்க. உங்களுக்கு இல்லையா கட்டாயம் சொல்லி தர்ச்சனி பவித்திரம் அவசியமா இருக்கணும், பூஜைக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கணும். உங்களுக்கு இருக்குதா? பேசாம
இருக்கீங்க.
நமக்கு இல்ல செய்யணும்னு. தர்ப்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினால சுத்தாசமனம் பண்ணுங்க. ஆசமனத்திலே அந்த பவித்திரம் உச்சிட்ட தோஷம் கிடையாது. ஆசமனம் பண்ணும்போது அதனால அந்த உச்சிட்ட எச்சில்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த தோஷம் கிடையாதான் அந்த பவித்திரத்துக்கு. பவித்திர அனாகமியின் முதல் இறைக்கும் 2000 நடுவே தரிக்க பவித்திரம் தரிக்கிறது, அதான் அனாமிகனு விருது. இது முதல் இறைக்கும் 2வது இறைக்கும் நடுவே தரிக்க அப்படித்தான் போடுவோம் அதிகபட்சம் தரிக்க. 2 அறைக்கு மேற்பட தரிக்கலாகாது. பவித்திரம் தெரியாது செய்யும் கர்மங்கள் எல்லாம் அசுத்தமாகும். பவித்திரம் என்றாலே சுத்தம் உணவு, பவித்திரம் என்றாலே சுத்தம் உணவு. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? பவித்திரம்னா சுத்தம், பவித்திரம்னா வடக்க இருக்கிற ஒரு ஊர் அல்ல, பவித்திரம்னா சுத்தம் உணவு. பவித்திர பூசை என்று கேள்விப்பட்டேன், சுத்தம் அது குற்றங்களை நீக்குவது. இப்ப இத ராமாயணத்துல கம்பன் சொல்றான், இதை வந்து ராமாயணத்துல கம்பன் சொல்றான். எப்படி சொல்றாருன்னா, ராமனுக்கு கங்கைக்கரையில குகன் வந்து தேனில மீனை ஊற போட்டு நல்ல மீனா பிடிச்சு அதை ஊற போட்டு கொண்டாந்து வைக்கிறான். தேனும் மீனும் நல்லா இருக்கும். தேன்ல ஊறப்பட்டாலும் நல்லா இருக்கும். கொண்டாந்து வச்சா அந்த இடத்துல வந்து ராமன் இந்த மாதிரி தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், இருத்தி என்று எம்பலோடும் குகன இருப்பான்னாரா யாரு ராமன், இருத்தி என்று எம்பலோடும் இருந்திறன் உட்காரலையா, பெரியவங்களுக்கு முன்னால உட்காரப்படாது, உட்கார சொன்னாலும் உட்காரப்படாதான், அப்புறம் தான் அவசியமா இருந்தா உட்காரணும். இதெல்லாம் அந்த ராமாயணத்தை சொல்றா, இருத்தி என்று எம்பலோடு இருந்திறன், எல்லை நீத்த அருத்தியன், எல்லை இல்லாத அன்புடையன், எல்லை நீத்த அருத்தியன், தேனும் மீனும் அமிதனுக்கு அமைவதாக திருத்தினம் நன்றாக கொண்டு வந்திருக்கு. கண்ணபுரசனாப்புல நல்லா பார்த்து பக்குவம் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். எல்லை நீத்த அருத்தியன் தேனுமீன் அமிதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தன் என்கொள் திருவுளம் என்ன, தேவரியுடைய திருவுளம் என்னவோ இதை அமுதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் குகன். அவனுக்கு சைவம் தெரியாது, அது குகனுக்கு சைவம் தெரியாது. சைவம் தான் தெரியும், சைவமே சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது அவனுக்கு, சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அமுதனுக்கு அமைவ திருத்தினன் குணர்ந்தேன் என்குள் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருகலன் விளம்பரத்தார். எங்க பக்கத்துல ரிஷிகள் இருக்கிறாங்களாம், மாதவர்கள் இருக்கிறாங்களாம், இந்த கங்கைக்கரையில இருக்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது அந்த மாதவர்களை பார்த்து சொல்லுகிறான, அரு ராமன் சொல்றானா, எப்படி சொல்றான்னா, அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல், அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த மெய்யன்போடு மிக்க மகிழ்ச்சியோடு மெய்யன்போடு நீ கொண்டு வந்த அந்த பொருள், அரியதா ஓப்ப உள்ளத்து அன்பின் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிர்தினும் சீர்த்தவன்றே. இது மீனுத்தன், ஆனாலும் உன்னுடைய அன்பினாலே நீ கொண்டு வந்தபடியினாலே இது அமுதத்தை விட உயர்ந்தது. அதுக்கு மேல மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே, மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மன் ஒர்க்கும். நீ அன்போடு தொட்டபடியினாலே இது சுத்தமாயிடுச்சுங்கிறான் ராமன். பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மன் ஒர்க்கும், எம்மன் ஒர்க்கு உரியன இனிதில் நாம உண்டனம் அன்றோ என்றான். எம்போன்றவர்களுக்கு உரியன நாமும் சாப்பிட்டதுக்கு சமானம் ஆயிடுச்சுட்டான், சாப்பிடல அப்படின்னு அவ்வளவு நாகரிகமா முடிக்கிறான் கம்பன். அதனால பவித்திரம் என்றால் சுத்தம் என்பது பொருள், பவித்திரம் இல்லாமல் செய்யும் காரியம் அசுத்தம் என்பது பொருள். அதனால பவித்திரம் அவசியம், அவசியம் செய்யும் கர்மங்கள் எல்லாம் பவித்திரம் தரித்துக் கொண்டு செய்யும் கர்மங்கள் எல்லாம் ஒன்று ஆயிரம் மடங்காக பயன்படும். கர்மம் நிறைவேறியவன் பவித்திரத்தை அவிழ்த்து கீழே போடுவான், பூஜை முடிஞ்ச ஒரு பாடு தர்ப்ப புள்ளக பௌத்திரம் அடைந்தவன் அதை அவிழ்த்து கீழே போடுக, போடுக முடிச்சோடு கீழே போட்டால் உபவாசம் செய்ய, முடிச்சோடு போடப்படாது, முடிச்சு அவிழ்த்து போட வேணும். பொன்னாலாயினும் ஒன்றாக சேர்க்கப்பட்ட பொன்வெள்ளி தாமரை என்னும் மூன்றினாலாயினும் பவித்திரம் செய்து எப்போதும் அனாமையில் தரித்துக் கொள்க. தங்கத்தினாலையும் வெள்ளியினாலும் செம்பினாலும் செய்யலாம், மூன்றும் சேர்ந்து செய்யலாம். மூன்றும் சேர்ந்து செய்ய முடியுமா, செய்யலாம். நமக்கு பக்கத்திலேயே ஆடுவா இருக்கு, பவித்திரத்துடனே போஷணம் பண்ணில் அது உச்சிட்ட தோஷம் அடையும் வந்துடுங்க. அதுல பவித்திரத்தோடு போஷணம் பண்ணக்கூடாது. அதனால உஷா காலத்துலதான் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, அனுஷ்டானம் உஷா காலத்துல போட்டுக்கலாமே தவிர மற்ற காலங்களிலே பெட்டியில வச்சிட வேண்டியதான். அது பூஷ பொருள். சமய சிகிச்சைக்கும் பவித்திரம் அணிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ணலாம். அனுஷ்டானத்து கூட சொல்லுது, ஆசமணத்துக்கு பவித்திரம் வேணுங்குது அல்லவா, ஆசமணத்துக்கு பவித்திரம் வேணுங்குது அல்லவா. ஆசமனம் செய்க பவித்திரம் பூண்டு அங்கையில் ஆசமனம் உச்சிட்டவன் செய்பரம தீர்த்தத்தால் ஆசமனம் செப்பியே உய்ய வந்த தத்துவம் ஒன்றும், வந்த தத்துவம் ஒன்று உய தோன்றிய ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம் என்னும் மூவித தத்துவங்களும் சுத்தியாகும் பொருட்டு ஆசமனம் பண்றமல்லவா. ஆத்ம தத்துவாய சோதா வித்யா தத்துவாய சோதா சிவதத்துவாய சோதான்னு ஆசமனம் பண்றமல்லவா. இந்த 36 தத்துவத்தை இதில் சொல்லிடுறோம், 36 தத்துவங்களையும் இந்த மூணு மந்திரத்தில் சொல்லிடுறோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5, 36 சொல்றோம். ஏன் சொல்லுகிறோம் என்றால், சிவதத்துவம் என்ன மூணு தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டு தத்துவ சுத்தின்னு இருக்கு. மூன்று வகையான தத்துவங்களையும் சுத்தி செய்வதற்காக ஆசமனம் பண்ணுதல். தத்துவங்களை அசுத்தம்னு சொன்ன முதல்ல அந்த தத்துவங்களை சுத்தி செய்வது. அப்படி தத்துவங்கள் சுத்தியாகும் பொருட்டு அம்மந்திரங்களை உச்சரித்து பிரம்மதீர்த்தமாகிய அங்குட்டத்தின் அடி அதரத்திலே விடும்படி ஆசமணம் பண்ணுகள். பிரம்மதீர்த்தம்னு பேர் அதுக்கு, அந்த பிரம்மதீர்த்தத்தை ஆசமண தீர்த்தத்துக்கு பிரம்மதீர்த்தம்னு பேரு. அது அங்குட்டத்தின் அடி அதரத்திலே, அங்குட்டத்தின் அடினா இந்த அங்குட்டம்னு பேர், இந்த பெருவர்களுக்கு அங்குட்டம்னு பேர் ஆசமணம். இப்படித்தானே பண்ணுவோம். பஞ்சவித தீர்த்தத்தை பாங்காகவே அறிந்து எஞ்சாதே கண்மையற்று, பஞ்சவித தீர்த்தத்தை பாங்காக விரிந்து ஐந்து வகைப்பட்ட தீர்த்தத்தை பகுத்து உணர்ந்து அதனாலே அததினாலே செய்யப்படும் கர்மத்தை வலுவாதே செய். பஞ்ச தீர்த்தம்னு சொல்றாரு, ஐந்து வகையான தீர்த்தங்கள்னு சொல்றாரு. பஞ்ச தீர்த்தங்களாவன தேவதீர்த்தம், ஆரிட தீர்த்தம், மானுட தீர்த்தம், பூத தீர்த்தம், பிதிர் தீர்த்தம் என்பனவா. அவற்றுள் தேவதீர்த்தமாவது கை நுதி, கை நுதி. ஆரிட தீர்த்தமாவது விரல்கள் இறை சந்தி. மானுட தீர்த்தமாவது கனிட்டிகை மூலம், கனிட்டிகை மூலம். பூத தீர்த்தமாவது மணிக்கட்டு, இந்த 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 பகுதி வந்துடும் பூத தீர்த்தம் மணிக்கட்டு. பிதிர் தீர்த்தமாவது தர்ச்சனி அங்குட்டங்களின் நடு, அதனால தர்ச்சனி அங்குட்டங்கள் இது வந்து பிதிர் தீர்த்தம். தேவதீர்த்தத்தினாலே தேவர்களுக்கும், ஆரணதீர்த்தத்தினாலே இருடிகளுக்கும், மானுட தீர்த்தத்தினாலே மனுக்களுக்கும், பூததீர்த்தினால பஞ்சபூதங்களுக்கும், பிதிருத்தீர்த்தத்தினாலே பிதிர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய தர்ப்பணம் செய்க, தர்ப்பணம் ஓப்பித்தல், தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியை செய்தல். அதனாலே இந்த நுனி விரல்களால் செய்யப்படுதான் தேவர்களுக்கு, நுனி விரல்களால் செய்யப்படுவது தேவர்களுக்கு, இந்த பகுதி பிதிர்களுக்கு, இந்த பகுதி வந்து மானுடர்களுக்கு, இந்த பகுதி பூதங்களுக்கு, இப்படி வரும். அதனால அதிகபட்சம் நம்ம இப்படித்தான் இந்த தர்ப்பணத்தை பண்ணுவோம். மற்றைய கண்மங்கள் எல்லாம், மற்றைய கண்மங்கள் எல்லாம் வலுவரச்சை பற்றருக்கும் ஈசன் உரை பார்த்து, மற்றைய அனுட்டான கர்மங்கள் எல்லாவற்றையும் உட்பற்று புறப்பற்றுக்களை நீக்கம் செவருமான ஒளி செய்த செய்வாகமத்திலே ஆராய்ந்தறிந்து குற்றமற செய்வாயாக. இப்ப அனுட்டான அசமணம் பண்ணுகிறது, அதனம் முறையீதுகள் எல்லாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம். அதனால அவைகளிலே இருக்கின்ற குறைகளை இப்பொழுது தெரிந்து கொண்டபடினால அது அதுக்கு தகுந்தவாறு செய்து கொள்ள வேண்டியது, பவித்திரம் அணிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு மேலே சந்தியா காலங்களை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்தியா காலம் இருக்கு, அனுட்டானம் பண்ணுகிற காலம் இருக்கு, அது நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படின்னா, உத்தமமான் தாரகை வானுன்ற உதகம் கொடுக்கை மத்தியமம் வானத்து மறையின். உத்தமமா பிராத கால சந்திக்கு ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் போதே தர்ப்பணம் செய்தல் உத்தமமா. அதனால விடிய காலையில செய்யணும் அல்லவா, அந்த அனுட்டான நட்சத்திரம் இருக்கும் போதே செய்யணுமா. நட்சத்திரம் இருக்குமோன்னா அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் செஞ்சிடணும், உதயத்துக்கு முந்தியே. முறை வைகரை எழுந்து வந்து புனர்மூலி வாயும் கட்டி வைகரையில் துயிரிடு என்றெல்லாம் சொல்லுவது அதுதான். அப்படி செய்யறது நல்லது. காணாமல் செய்வது, கண்டு செய்வது, தோன்றும் போதே தர்ப்பணம் செய்ய உத்தமமா. ஆகாயத்திலே அவைகள் மறைந்தவன் தர்ப்பணம் செய்ய மத்தியமா. நட்சத்திரங்கள் மறைந்த பிறகு செய்யற பாரு, அது மத்தியமங்க. அப்ப செய்யறதே ஆச்சரியமா இருக்குது. எப்ப செய்யறது, ஏழு மணி எட்டு மணிக்கு செய்யறதே அதிசயமா இருக்கு. பல வேலைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் தேடி பிடிச்சு உட்கார்ந்து செய்யறது, வீர போய் நேரத்துல போய் பார்த்துக்கிட்டு இருந்தா. நேரத்திலேயே செய்ய முடியுமா, நேரத்திலேயே செய்ய முடியுதா, முடியல. அதனால இது அவள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும், தெரிந்து கொண்டபடி நடக்க வேணும். அது என்றாலும் எந்த வகையிலும் விடாது செய்யணும், அதான் முக்கியம். காலம் முக்கியம்தான். கனிட்டம் கதிரூதிருக்கும் காலம் அந்திக்கு அந்திக்கந்த கனிட்டம் விசிட்டம் என கால். சூரியன் பாதி உதயம் செய்யும் போது தர்ப்பணம் செய்தல் கனிட்டமா. சூரியன் பாதி தெரிய சூரிய உதிக்கும் போது எது கனிட்டமா, கனிட்டம்னா கடைசி கடைசி கடைசி. சாயங்கால சந்திக்கு அந்த கனிட்ட காலமே உத்தமன்றது. சாயங்கால சந்தி இருக்குது, அது சூரியன் மறைகிற சமயம், சூரியன் கொஞ்சம் இருக்கும் போதே அனுட்டாரத்தை பண்றது. சூரியன் கொஞ்சம் இருக்கும் போது அது அந்தி, அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்றார் போல. அதனால காலையில சூரியன் உதிப்பதற்கு முந்தியும் மாலையில சூரியன் இருக்கும் போது மத்தியானம் கோணாமல் செய்வது. காணாமல் கோணாமல் கண்டு என்பது பழமொழி. காணாமல் கோணாமல் கண்டு, காணாமல் சூரியன் காண்பதற்கு முந்தியே கோணாமல் மத்தியானம் கண்டு சூரியன் இருக்கும்போது இப்படி செய்வது. சூரியன் பாதி அஸ்தமனம் செய்யும் காலத்தை அந்திக்கு அந்தம் என்றார். அதற்கு மேலே இடை தாரகவின் இலங்காத போது கடையாம் உடுவிளங்கும் கால். அஸ்தமனமானவன் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் முன் தர்ப்பணம் செய்தல் மத்தியமா. அஸ்தமனமான பிறகு செய்வது மத்தியமம். விஞ்ச வரையிலும் சூரியன் இருக்கும்போது செஞ்சது நல்லது. நட்சத்திரங்கள் தோன்றும் போது தர்ப்பணம் செய்தல் கனிட்டமா. மத்தியானம் உச்சிக்கு முன் மத்தியமம், உத்தமம் உச்சி, உச்சிக்கு பின் கனிட்டம் ஓர். மத்தியான சந்திக்கு மத்தியானத்துக்கு முன் ஒரு நாடியிலே தர்ப்பணம் செய்தல் மத்தியமமா. உச்சி உத்தமம் பதினைந்தாம் நாளி ஆகிய மத்தியானத்தில் தர்ப்பணம் செய்தல் உத்தமம். அதான் கோணாமல், அது கோணாமல் செய்வது, இது காணாமல் செய்வது, அது கண்டு செய்வது. நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டரை மணி, இப்போ பன்னெண்டு மணி பதினஞ்சு நாளி இருக்கு என்று இப்படி சொல்லுகிறார். அதற்கு மேலே சந்திகளை அதிகாரபதியத்தினாலே பிரித்து மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்திதான் ஒன்றே சமயக்கு புத்திரருக்கு சந்தி இரண்டு அந்தி விடுதான். சமயிக்கு பிராத கால சித்தி ஒன்றே உரியது. சமய தீட்சை பெற்றவர்கள் பிராத காலம்னா காலவேளை, காலையிலே செய்கின்ற அனுஷ்டானமே உரியது. அவர் கட்டாயம் காலையில கட்டாயம் செய்தே ஆக வேணும். சமய தீட்சை பூர்க்கால அனுஷ்டானம் செய்யலாம், செய்யலாம். புத்திரருக்கு அந்தியோடு சந்தி இரண்டு, புத்திரனுக்கு கீழ் போன பிராத கால சந்தி அந்தி சாயங்கால சந்தியும் கூட இரண்டு சந்தியோடும் உரியனவா. விஷேட தீட்சை பெற்றவர்களுக்கு இரண்டு காலமும் அனுஷ்டானம் உண்டு. சமய தீட்சை பெற்ற ஒரு காலமும் விஷேட தீட்சை பெற்றவர்கள் இரண்டு காலமும் செய்யணும். சந்தியுறு மூன்றாகும் ஜாதகருக்கு தேதிகள் சந்தியுறு நான்கனவே தான். அதாவது ஜாதகனுக்கு கீழ் போன அவர் இரண்டு சந்தியுடைய அந்தி மத்தியான சந்தியோடு மூன்று சந்தியோடுக்கும் உரியனவா. சாதகன்னா நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் பேர். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் என்பது நிர்வாண தீட்சை ஒரு தனிச்சிறப்பு. பல பேர் தீட்சை நிர்வாண சிவங்கிறது சிறப்பல்ல, ஒண்ணுமே தெரியல. மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ ஆசாரங்களோ ஒண்ணுமில்லை. சாதாரணமா இருக்கிற அம்பர் தீட்சை இல்லாதவன் அவன்கிட்ட இருக்கிற ஆசாரம் செயல் கூட இல்லை. அது ஆச்சாரியர் அந்த மாதிரி அமையணும், ஆச்சாரியர் பக்கமா இருக்கணும், ஆச்சாரியர் நூல்கள் மூலமாக தூண்டி கொண்டே இருக்கவனும் சொல்லி கொண்டே இருக்கவனும் இவன் கேட்கணும்னா ஆசை இருக்கவனும் அதே போல நள்ளிருளி நச்சிக்க நான்காவது சந்தி உள்ளத்து அமலநடி ஓர்ந்து. ஆச்சாரியன் அர்த்தராத்திரியிலே நான்காம் சந்தியை முடித்து மனசிலே சிவபெருமானுடைய திருவடியில் தியானித்து பூசை செய்து பின்பு நித்திரை பண்ண கடவன் அந்தரியாக பூசி அர்த்தராத்திரியிலே அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு அந்தரியாக பூசை செய்து கொண்டு பிறகு உறங்குவாயா. பெரிய விஷயங்கள் அது மாதிரி நடக்கிறவா ரொம்ப குறைவு. சந்தி தோறும் தியானிக்கப்பாளராகிய சந்தியா சந்திகளை சொல்லலாம், சொல்வான். சந்தியா என்பது செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சந்தியா என்ற சொல்லுக்கு நன்றாக தியானிக்கப்படுவது, சந்தியா என்ற சொல்லு நன்றாக தியானிக்கும். செவ்வே, செவ்வே என்றால் நந்தியாக, செம்மையாக, செம்மையாக செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சம் செவ்வே தியா தியானித்தல், அக்னியோடு உஷ்ணம் போல சிவத்தோடு அபிநயாய் சகலகர்ம சாட்சினியாய் இருக்கும் சிவசக்தியே சந்தியை என பெயர் வரும். அதாவது சிவனோடு பிரிவில்லாமல் இருக்கின்ற சிவசக்தி இருக்கிறே அந்த சிவசக்தி தான் இந்த சந்தியை என பெயர் வரும். சந்தியை என்பது அந்த ஐ சாரியை வந்தால் அது பார்வதியை குறிக்கும், சக்தியை குறிக்கும். சந்தியை அச்சிவசக்தி தான் அவரை பராபரை பர என முத்திரப்படும். அவரை பராபரை பறை, அவரை பெறாமி, அவரை பெறாமி வைஷ்ணவி ரவுத்ரி என மூன்று விதப்படும் அந்த அவரை சக்தி. பெறாமி நூறு கோடி யோசனை விசாலம் கொண்ட ரத்த மண்டலத்திலே சகல லோகங்களின் சிருட்டித்தல் காரணமாக இருப்பாள். யாரு? பெறாமி. பெறாமி என்பது பரமதேவனுடைய சக்தி. வைஷ்ணவி இரண்டு கோடி யோசனை விசாலம் கொண்ட சுவேத மண்டலத்திலே சகல லோகங்களையும் ரட்சிக்கத்தல் காரணமாக இருப்பாள், ரட்சித்தல் காரணமாக இருப்பாள். ரவுத்ரி மூன்று கோடி யோசனை விசாலம் கொண்ட விந்து மண்டலத்திலே சங்கரித்தல் காரணமாக இருப்பாள். பராபர ஞான சக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி என மூவிதப்படும். பறை ரத்தை சுக்கிலை அசிதை கிருஷ்ண என நான்கு விதப்படும். சமயி பராத காலத்திலே பராமியை இருதயத்தில் தியானிக்க, பராமியை இருதயத்திலே தியானிக்க. சாயங்காலத்திலே ரவுத்ரியை பரமரந்திரத்திலும் தியானிக்க. நிர்வாண தீட்சை பெற்று சாதகாபிஷேகம் இல்லாதிருக்கும் புத்திரன் பிறாத காலத்திலே பராமியை இருதயத்திலும் மத்தியானத்திலே வைஷ்ணவியை விந்துவிலும் சாயங்காலத்திலே ரவுத்திரிய பரமரந்திரத்திலும் தியானிக்கும். சாதகாச்சாரியன் தமது ஆன்மாவும் சரீரமும் புரிந்தி அந்தர்ப வித்தானவாக அந்தர்ப வித்தனவாக சிந்தித்து அதன் மேற் செய்யப்படும் கர்மம் சந்தியாவந்தனம் எனப்படும். அதனாலே சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படுவது. சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படும். அந்த சக்தி தான் பராமி வைஷ்ணவி ரௌத்ரி என்று மூன்று வகையாக இருக்கும். பராமி வைஷ்ணவி ரௌத்ரி, பராமி காலையிலும் வைஷ்ணவி மத்தியானத்திலும் ரவுத்திரி மாலையிலும் தியானிக்கப்படும். சரஸ்வதியாக தியானிப்பது, மகாலட்சுமியாக தியானிப்பது, பரமேஸ்வரியாக தியானிப்பது, இப்படியாக மூன்று வகை சந்திகளை காலங்களிலும் சந்தியை தியானித்தல். அதற்கு மேலே சிவபூசை செய்யும் மற்றொன்றும் செய்யல் சிவபூசை செய்தவன் செய், மற்றொன்றும் யாதொரு காரியத்தையும் சிவபூசை செய்யும் செய்யல், எந்த காரியத்தையும் சிவபூசைக்கு முன்னே செய்யக்கூடாது. அப்படின்னா இப்போ காய் வாங்க போகணும் மார்க்கெட்டுக்கு, அப்படின்னா என்ன பண்ணுறது, நான் பூசை பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா சமையலப்பா வரும். அதனாலே சிவபூசைக்கு முந்தி வேற காரியங்களில தொழிலில் ஈடுபட்டு காலத்தை போய்கிட்டு அப்புறம் பண்ணலாம்னு பண்ணாதே, அவசியமான காரியங்களை முதல்ல செய்து கொண்டு செய்துக்கோ, சிவபூசையை செய், பிறகு செய்யலாம் என்கிற காரியத்தை பிறகு செய். சில பேர் அவசியமில்லாத காரியத்தை முன்னே செய்து விட்டு பிறகு சிவபூசை செய்வான், அப்படி பல பேர் இருக்கிறாங்க. முன்னாடி அது அப்புறம் செஞ்சுக்கலாம், அந்த காரியத்தை தப்பு இல்லை, ஆனால் அந்த காரியத்தை முன்னே செய்வான், சிவபூசை பண்ண செய்வான். அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல சிவபூசையை செய்து செய்துவிட்டு மற்ற காரியங்களை செய்யும். சிவபூசை செய்யும் மற்றொன்றும் செய்யல் மற்றொன்றும் செய்யல் சிவபூசை செய்தவன் செய். அதி பிரமேந்திராதி தேவர்கள் முன்பு செவருமானை பூசித்தே பின்பு தங்கள் தங்கள் அதிகார கிருத்தியங்களை செய்வார்கள் செய்வார்கள் என்று அறிகள். பிரம்மவிஷ்ணுக்களும் முதல்ல செவருமான பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க காரியங்களை பார்ப்பாங்களாம். பரார்த்த பூஜைக்கு காலை வரை உணர்த்துகின்றார். இனிமேல் கோயிலுக்கு போறாரு, நீ கோயிலுக்கு போகணுமா? பரார்த்த பூஜைனா கோயிலில் செய்யற பூஜை. அதை எப்படி சொல்றாருன்னா, அல்லும் பதிலும் அரிச்சிக்க யாமந்தோறும் வல்லார் என்றவாறு, வல்லார் அல்லார் என்றவாறு. அதாவது உத்தம பூசை செய்ய வல்லவர்கள் இரவிலும் பகலிலும் சந்தி உபசந்திகளிலும் பெத தெரிந்து பரார்த்த பூசை செய்ய கடவுள்கள் அவ்வாறு இயன்றவாறு அரிச்சிக்க, உத்தம பூசை செய்ய வல்லவர் அல்லாதார்கள் தங்கள் தங்களால் இயன்ற மத்திய பூசையனும் கரட்ட பூசையனும் இயக்கடவர்கள். அதனாலே அந்த அர்த்தசாம வரையிலும் ஆறு கால பூசை, விடியற்கால உசத் காலத்திலிருந்து ஆறு காலமும் பூசை. அப்படி ஆறு காலமும் பூசையை வல்லவர்கள் செய்வார்களா, இல்லையானால் மத்தியமோ கனிட்டமோ பூசையை செய்வார்களாக. அப்படின்னா மூன்று காலம், இரண்டு காலம், அப்படி ஒரு காலம், இப்படி. அது என்ன சொல்றாருன்னா, இட்டலிங்கத்து பூசையை, திரிகாலத்து பூசையை இட்டலிங்கத்து ஒரு காலத்து ஒரு கால இருகாலத்தும் பரார்த்த பூசையை சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆன்மார்த்த பூசையை சொல்றாரு நம்ம பூசையை. அது எப்படி சொல்றாருன்னா, இட்டலிங்க பூசையை மூன்று காலத்திலும் இருகாலத்தும், அது கூடாதாயின் இரண்டு காலத்தும், அதுவும் கூடாதுன்னு ஒரு காலத்திலும் பண்ண கடவுள், மூணு காலமும் பண்ணலாம் பூசையை, வேற வேலை இல்லையனா. மூணு காலம் பூஜை பண்ணா அதுக்கே சரியா போயிரும், கரெக்டா இருக்கு. பொருளை தேட பூஜையை பண்ண, அப்புறம் மறுபடி பொருளை தேட பூஜையை பண்ண, மூணு காலமும் சரியா இருக்கும், அதுவே சரியா இருக்கும். அதுவே வேலை, வேற வேலை இல்லாம நமக்கு வேண்டியதெல்லாம் உதவி பண்ண வாங்கி கொடுக்க ஆள் இருந்தா, ஆனா அவன் சலிச்சுக்குவன், இதானே உனக்கு வேலை அப்படின்னு அவன் வாங்கி கொடுக்க ஆக்கி போடுறவனும் சலிச்சுக்குவான். குழப்பத்தாள் பொழுதுக்கு மணி அடிச்சுக்கிட்டு அப்படின்னு திட்டுவார்கள் திட்டுவார்கள். அதனால ஒரு காலம் பூசை கட்டாயம் எல்லாரும் பண்ணப்படும், காலையில ஒரு கால பூசையை அவசியமா செய்யணும். மற்ற காலங்களிலே பூசையை வந்து அந்த பூசை பெட்டி இருக்குது பாரு, அந்த பூசை பெட்டியில அர்ச்சித்து பத்திர புஷ்பங்களால அர்ச்சித்து தூபதீபம் காட்டி கும்பிட்டுதான் மத்தியானமா. உனக்கு வாய்ப்பு இருந்துச்சா பத்திர புஷ்பங்களால பூஜை பட்டகத்தை அரிச்சித்து பவாதி நாமங்களால் அரிச்சித்து தூபதீபம் காட்டி நமஸ்காரத்தை முடியும். அதே போல மாலை வழியும் செய்யலாம், அன்றாணத்தை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், அல்லது ஹிருதயத்தில் அந்த பூஜை பண்ணிக்கலாம், அந்த யாக பூஜை பண்ணிக்கலாம். அந்த யாக பூஜை முழுவதும் செய்யப்பட்டாலும் அனுட்டானம் பண்ண உடனே இதயத்தில் சிவலிங்கத்தை பாவித்து அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனையை பண்ணி தோரத்தத்தை பண்ணி கும்பிடுக்கலாம், விளங்குதா? அப்போ திரிகால பூஜை ஆயிருக்கு, சொல்றது விளங்குதா? ஆகையினாலே எப்படியும் சிவருமானுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணுமா, எப்படியும் சிவருடைய எந்த வகையிலாவது நீ அவர் மறவாமல் இருப்பா, அதுக்காக எப்படியாவது எந்த வகையிலாவது தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கு, தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தொடர்பு இருக்கணும்னா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போ, அப்புறம் இடைக்காலத்துல ஒரு வேளை போயிட்டு வா, ஒரு நாளைக்கு போயிட்டு வா, அப்புறம் தபால் போடு, போன்ல ஒரு நாளைக்கு பேசு, இப்படி தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, வேண்டி உங்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அது போல சிவனை எப்படியும் மறக்க கூடாது, எப்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் இந்த ஆசிரியர்கள் சொல்லணும் விளங்குற. ஆகையினாலே மத்தியானம் பூஜை பண்ணணுமா, இருதயத்தில் பண்ணிக்க, பயிர்ல இருக்கிறியா, பயிர்ல இருந்தாலும் பூஜை பண்ணிக்கலாம், பயிர்ல இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் மனத்தால என்ன பூசையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பூசையெல்லாம் நிறைய கோளாறு குறைபாடு நிறைய இருக்கும். இப்படி அந்த யாகம் பண்றதும் தெரியல, வேற அதி போக்குவரத்து மற்ற எல்லாத்திலும் நிறைய கோளாறு குறைபாடு இருக்கு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பூசைக்கு ஒரு நடக்க கல்ல எல்லாரையும் உட்கார வச்சு பூசைக்காரர்களை பூசையை வரிசையா சொல்ல வைக்கணும் அவங்கள. அப்புறம் நம்ம செஞ்சு காமிக்கணும், இன்னதை இப்படி மாத்திக்க இப்படி செய்யு என்று தெரிந்து கொள்ள வேணும். செய்வன திருந்த செய் அப்படின்னு படிச்சுதான் இருக்கிற மாதிரி திருந்த செய்யறது இல்லை, திருந்திக்கிறதும் இல்லை, கேட்டுக்கிறதும் இல்லை, ஜபம் பண்ண தெரியல, விபூதி பூசை தெரியல, முதல்ல விபூதி அணிய தெரியல, அதுக்கு மேல பூசைய முறையா செய்ய தெரியல. இப்படியே பல பேர் இருக்காங்க. அவங்க கிரியாபிஷேகம் எல்லாம் வாங்கிட்டாங்க, நிர்வாகிச்சவாங்க கிரியாபிஷேகம் வாங்கிட்டாங்க. அதை பத்தி அதுக்கு ஒண்ணும் கவலையே கிடையாது. யாரு கொடுக்கற புண்ணியவானுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, இவங்களுக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. அது இது சும்மா சாதாரணமா விளையாட்டு காரியமா நினைச்சு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கப்படாதுன்னு நான் ஒரு உரிமையினாலே சொல்றேன். ஆசிரியர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. யாரு இந்த மாதிரி ஆசிரியர்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க, என்னமோ விளையாட்டா அப்படி செஞ்சுட்டு அலையிறானு. தெரிஞ்சு சீப்பா, வேற ஒன்றும் இல்லை. அது பூசைக்காரர்கள் அவசியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற பூசையை சுருக்கம் தான், செய்யற பூசையே சுருக்கம் தான், சுருக்கத்தை சுருக்கிறான். சிவபூஷாதிகளுக்கு சைவர் கொள்ள வேண்டும் சாத்திர விதி இது வெண்புண்டுத்துகின்றார். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபூஷா விதிக்கு அதனால நூல் உண்டு, ஆகம் முதலான நூல்கள் சொல்லப்படுகிறது. சிவபூசை எல்லாம் நூல் மூலமாக தான் செய்கிறோம். நூலால் நன்றான நினைவீன்கள், நோய்கள் அருமையான வாக்கியம், நோய்கடை பிறவி நோய்கடை நூலால் நன்றா நினைவீன்கள், நினைவீன்கள் நன்றா நினைவீன்கள், நூலால் நன்றா நினைவு. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஏதாவது தெரியுமா, ஒன்றும் தெரியாது. உணர்த்த உணர அறிவுடையவர், உணர்த்த உணரும் அறிவுடையவர், அதையும் மறந்து விடுவீர்கள், அதையும் மறந்து விடுகிறீர்கள். அதனால நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கள். எதுக்கு நோய்கடை பிறவி நோய்கடை நூலால் நூல்னா இது வேத சிவாகம் ஆகம நூலா, நூல் என்றால் ஆகம நூல் தான். மற்ற நூல்கள் எல்லாமே ஆகம சாரம், இதெல்லாம் ஆகம சாரம், இது ஆகம ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு நூல். ஆகையினாலே பூசாதி காலத்திலே கொள்க சிவாகமத்தில் கூறுநிலை பூசாதி கொள்ளல் புற நூல் விதி எல்லாம் சைவர்கள் சிவபூசை முதலிய கர்மங்களுக்கு சைவாகமத்தில் விதித்த விதியையே கை கொள்ள கடவுள்கள். சைவாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நீங்க பூசை செய்வீர்களா. அதற்கு அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் அனைத்தையும் கொள்ளாது ஒழிய கடவுள். ஐயாலே இப்ப வேத பிராமணர் இருக்காங்களே வைதிகம், அவங்க முறை வேறையா இருக்கு, விபூதி பூசுறதும் முறை வேறையா இருக்கும், பூசை பண்றதும் முறை வேறையா இருக்கு. அதெல்லாம் நீ எடுத்துக்காது, சீச்சை வாங்கிட்டியா, சைவாகம் இப்படி பூசி. அதனால அந்த வைதிக சமயத்தார் செய்கின்ற முறைகள் எல்லாம் நீ கொள்ளக்கூடாது. தெரிஞ்ச அவரை அப்படி செய்தாருன்னு செய்யாது, ஆகமப்படி செய். அந்நிய நூலின் விதி விதி அவிரோதமே உன்னேல் பழுதென்று உணர்ந்து அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் சைவாகமத்துக்கு விரோதமாகாதனவும் அதில் சொல்லப்படாதனவுமாய் இருப்பின் அவைகளை குற்றம் என்று மனத்தில் இணையாமல் கை கொள். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, அப்படி வேதங்களிலும் மற்ற நூல்களிலும் சொல்லப்படுகிற முறையானது சைவத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், சைவாகமத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், இந்த சைவாகமில் சொல்லப்படாததாக இருந்தால், சைவத்துக்கு விரோதம் இல்லாததாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, அது இந்த உள்ளதை உள்ளபடி செய்து கொண்டிருங்கள். அதனாலே இப்படி முறைகளை எல்லாம் நமக்கு இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார். இனிமேல் கேட்க வேண்டிய முறைகள் நிறைய இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம பார்வதி பதே வரியார் கருங்கன் நன்பு தருவாயே பரிவாலனஞ்செய்தருள்வோனே பரமே சுரந்தன் அருள். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.